நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் கோயம்புத்தூர்ல உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தெரிஞ்சிருக்கோம். ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, அந்த ரோடு பேரே பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு, அரசு கலைக்கல்லூரி. அங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வியப்பான செய்தி. தொல்லியல் அருங்காட்சியகம், இப்ப அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக கோவை அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் செந்தூர் பாண்டியன் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கோவை அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்று துறை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு துறை. இதில் முதுகலை வரலாறு இருக்கிறது, வரலாற்று எம்ஃபில் பிஹெச்டி ஆய்வு முழு நேரம் பகுதி நேர ஆய்வுகள் இருக்கிறது. இதில் இளங்கலையில் தொல்லியல் என்ற பாடம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதுகலையில் மியூசியாலஜி என்ற ஒரு பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாடப்பிரிவுகளுக்கு ஒரு மியூசியம் அதாவது அருங்காட்சியகம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை எங்களது முன்னாள் மூத்த பேராசிரியர்கள் உணர்ந்து 1999 வரலாற்று துறை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. முன்னாள் பேராசிரியர்கள், குறிப்பாக பேராசிரியர் ராஜாராம் இளங்கோவன் போன்றவர்கள் முயற்சியால், எங்களது முதல்வர் கஜபதி அவர்களுடைய முயற்சியால் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், மாணவர்களை கொண்டு கொங்கு மண்டலத்தினுடைய கலாச்சார சிறப்பு மிக்க அரும்பொருட்கள், புதைந்து போன அரும்பொருட்களை வெளிக்கொண்டு வந்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அருங்காட்சியகம். அதில் மாணவர்களை கொண்டு ஒரு வாலண்டரி டீம் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ உணர்வு மிக்க மாணவர்களை கொண்டு இந்த அருங்காட்சியகத்தினுடைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. குறிப்பாக பேரூர், வெள்ளலூர், இருகூர், முகாசிமங்கலம், போலுவம்பட்டி போன்ற பகுதிகளிலிருந்து பழமையான பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போலுவம்பட்டி பகுதியிலிருந்து முதுமக்கள் தாலியும், இருகூர் பகுதியிலிருந்து ஒரு முதுமக்கள் தாலியும் கொண்டு வரப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2000 முன்னால் உள்ள மெகாலித்திக் பீரியட் என்று சொல்லக்கூடிய காலத்தை சார்ந்த அந்த முதுமக்கள் தாலி. இதுபோக பாட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வண்ணம் பூசப்பட்ட பானைகள், கருப்பு மற்றும் சிவப்பு பானைகள் ஏராளமாக இருகூரிலும் பேரூரிலும் வெள்ளலூரிலும் சேகரிக்கப்பட்ட பானைகள் ஏராளமாக இருக்கிறது. இது குறிப்பாக ரோமன் மது ஜாடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாடி மிகவும் பிரசித்தி பெற்றது. இது வெள்ளலூரிலிருந்து கொண்டு வரப்பட்டது, சுமார் 2000 உட்பட்டது. இது நமது தமிழர்கள் ரோமாபுரியுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்ற இலக்கிய சான்றை உறுதிப்படுத்துவதாக இங்கே அமைந்திருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பம்சம். இது போக பழங்கற்கால கருவிகள், ஏராளமான பழங்கற்கால கருவிகள், குறிப்பாக ஆயுதங்கள், கல் ஆயுதங்கள், பழங்கால மக்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள், குறிப்பாக ஹேண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. இடைக்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் இருக்கிறது. மைக்ரோலித்திக் பீரியட் என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய கற்காலத்தை சேர்ந்த கருவிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர செங்கல்கள், பல்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த செங்கற்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபாசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்மாரி எலும்புகள் என்று சொல்லக்கூடியவைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர சுதை சிலை, ஒரு 16 சேர்ந்த ஒரு சுதை சிலை ஒன்று இங்கே இருக்கிறது. சதிக்கல், மகா சதிக்கல் என்று சொல்லக்கூடிய சதிக்கல்லும், ஹீரோ ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய நடுகல் அல்லது வீரக்கல், இதுவும் இங்கே 14-15 சேர்ந்த நாயக்கர் காலத்தை சேர்ந்த நடுகல்லும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது போக பானை ஓடுகள், உடைந்த பானை ஓடுகள் ஏராளமாக இங்கே இருக்கிறது. பனை ஓலைகளிலால் ஆன பாம் லீவ்ஸ் கலெக்ஷன் என்று சொல்லக்கூடியவை இங்கே இருக்கிறது. இது தவிர இன்னும் இப்படி பழமையான பொருட்கள் அனைத்துமே கொங்கு பகுதியை சேர்ந்தவை. இதில் கொங்கு பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்கிறது. இப்போ சமீபத்தில் வெள்ளலூர் பகுதியில் மேற்பரப்பு ஆய்வு செய்த போது ஒரு சில உடைந்த சங்கு வளையல், அதனுடைய ஒரு பாகமும், பழைய கல் ஒன்றும் கிடைத்தது. ஒரு சில பானை ஓட்டு துண்டுகள் கிடைத்தன. இவையெல்லாம் கிபி 2 சேர்ந்தவையாக கருதப்படுகிறது. இதெல்லாம் புதிதாக கிடைத்தது. இதற்கப்புறம் அமராவதி பகுதியில் எங்களது மாணவர்கள், தன்னார்வ மாணவர்கள் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு சில அருண்பொருட்கள் அவர்களுக்கு தென்பட்டு அவர்கள் எடுத்து சேகரித்து வந்து இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். இதைவிட சமீபத்தில் ஒரு 2-3 முன்னால் அமராவதி உடுமலைப்பேட்டை அமராவதி ஆற்று படுகையில் மேற்பரப்பு ஆய்வு செய்த போது அங்கே ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொங்கு சோழருடைய வெளியிட்ட ஒரு கல்வெட்டு. ஒரு கல்வெட்டு, ஒரு படித்துறை மண்டபம் சிதைந்த நிலையில் உள்ள அந்த படித்துறை மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அதில் அந்த வீரராஜேந்திர சோழனுடைய அமைச்சர் அந்த படித்துறை மண்டபத்தை எழுப்பியதாக அந்த செய்தி அங்கே காணப்படுகிறது. இதெல்லாம் கொங்கு பகுதியினுடைய சிறப்பை நமக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் கொங்கு பகுதியினுடைய சிறப்பு, கொங்கு என்று சொன்னாலே பல்வேறு கலாச்சார பெருமைகளை கொண்ட ஒரு பகுதி என்று அறியப்படுகிறது. அவற்றையெல்லாம் நாம் வெளியில் கொண்டு வர வேண்டும், அதை காட்சிப்படுத்த வேண்டும், அனைவரையும் பார்க்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மியூசியம், இந்த அருங்காட்சியகம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான முயற்சியில் எங்களது ஆசிரியர்களும் மாணவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பொருட்கள் ஏராளமாக சேகரிக்கப்பட்டு வருகிறது, அது காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது.
நல்ல விரிவாக சொன்னீங்க சார். இப்ப உங்களை மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் அல்லது ஆர்கியாலஜிஸ்ட் கையில கிடைக்கும் போது அது அதனோட வர்த், ரியல் வர்த் தெரியும். எங்களை மாதிரி லேமன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கையில இந்த மாதிரி ஒரு கல்லோ பானையோ கிடைச்சதுன்னு வைங்களேன், எங்களுக்கு தெரியாது இது அப்பதான் உள்ளது அப்படின்ட்டு. சில விஷயங்கள் பார்க்கும்போது தெரியும் இது ஆன்டிக் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இந்த டேட் எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, மெகாலித்திக், நியோலித்திக், இதெல்லாம் எப்படி நீங்க இந்த கார்பன் டேட்டிங் வச்சு டேட் பிக்ஸ் பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஒவ்வொரு காலமும் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பழைய கற்காலம் என்று சொன்னால் அது 50,000 கிமு 50,000 10,000 வரை என்று ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் கிமு 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு உள்ளது புதிய கற்காலம் என்று, இதற்கு இடைப்பட்ட காலம் இடை கற்காலம் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தை சேர்ந்த கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு சில முறைகள், வரைமுறைகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கற்கருவிகளில் பழைய கற்கால கருவிகள் ரொம்ப கரடுமுரடானதாக காணப்படும், குரூடு ஸ்டோன்ஸ் என்று சொல்வார்கள். புதிய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் கொஞ்சம் மனித நாகரிகத்தை அடைந்து விட்ட காரணத்தினால் அந்த கருவிகள் கொஞ்சம் வளவளப்பாக்கப்பட்டு அதை வைத்து விலங்குகளை அவர்கள் கொள்வதற்கும் விலங்குகளை அடித்து வேட்டையாடுவதற்கும் அப்படிப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அந்த கருவிகளை வைத்தே அது எந்த கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். அதே மாதிரி மெகாலித்திக் பெருங்கற்காலம் என்று சொல்வார்கள், அதற்கு உரிய காலம் இதுதான் என்று தொல்லியல் நிபுணர்களும் வரலாற்றாளர்களும் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த காலத்தை சேர்ந்த பானை ஓடுகள் எப்படி இருக்கும், அதில் சில கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சில குறியீடுகள் இருக்கும், அந்த குறியீடுகளை வைத்து இது எந்த கற்காலத்தை சேர்ந்தது என்பதை எளிதாக வகைப்படுத்தி விடலாம். அதே மாதிரி ரோமானிய மதுஜாடி என்பது சொன்னால் ரோமானியர்களினுடைய வருகை என்றாலே சங்ககாலம், சங்ககாலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ரோமானியர்களோடு நாம் வாணிப தொடர்பு கொண்டிருந்தோம் என்பதற்கு சான்றாக ரோமாபுரி நாணயங்கள் பல இடங்களில் இங்கே கிடைத்திருக்கிறது. அதே போல ரோமானியர்கள் கொண்டு வந்த ஒரு மதுஜாடி இங்கே கிடைத்திருக்கிறது. இதை வைத்து அந்த காலத்தை வைத்து சொல்லிவிடலாம். இதை போல இலக்கியங்களின் மூலமாகவும் ஒரு சில செய்திகளை நாம் வந்து உறுதிப்படுத்தலாம். இலக்கிய சான்றுகளும் அதற்கு நமக்கு துணை நிற்கின்றன, அதை வைத்து நாம் உறுதிப்படுத்தலாம். இதை போல ஒரு சாதாரண மனிதர்கள் என்பவர்கள் அதை கரெக்டாக அந்த காலத்தை சொல்லிவிட முடியாது. அவர்கள் ஊரில் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், அதை வைத்து இந்த காலம் இது இதாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள், இந்த காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று யூகித்து சொல்வார்கள். ஆனால் அதை சரியாக, மிக சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு தொல்லியலாளரோ அல்லது ஒரு தொல்பொருள், ஒரு ஒரு கல்வெட்டு நிபுணரோ அதை கண்டு அதை சொல்லுகின்ற போது அதனுடைய காலத்தை சரியாக வரையறுக்க முடியும். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டேட்டிங் மெத்தட்ஸ் என்று சொல்லக்கூடிய கால கணிப்பு முறைகள் ஏராளமாக இன்று அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக நாம் எளிதாக கண்டுபிடித்து சொல்ல முடியும். கார்பன் டேட்டிங் அதை வகைப்படுத்துவதற்கு ஒன்று ஹைதராபாத், ஹைதராபாத்தில் வந்துட்டு அந்த கெமிக்கல் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது, இன்னொன்று மும்பையில் இருக்கிறது. இந்த இரண்டு இடங்களுக்கும் ஒரு சில பொருட்கள் அனுப்பப்பட்டு அதனுடைய காலம் வந்து வரையறுக்கப்படுகிறது. இது இதே போல நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையின் மூலமாகவும் ஒரு சில பொருட்கள் வந்து காலத்தை வந்து சரியாக கணிப்பதற்கு உதவுகிறது. தொல்லியல் நிபுணர்கள் இதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவுகிறார்கள்.
இப்போ கோவை எடுத்துட்டோம்னா இப்போ சில ஊர்கள் பேரெல்லாம் சொன்னீங்க, வெள்ளலூர் சொன்னீங்க, போலுவாம்பட்டி, பேரூர்லாம் சொன்னீங்க. இப்ப தொல்லியல் சிறப்பு வாய்ந்த நகரம், தொல்லியல் சிறப்பு வாய்ந்த சிற்றூர் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல இன்னும் என்னென்ன இடங்களை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்?
கோயம்புத்தூரில் மிகவும் தொல்லியல் சிறப்பு வாய்ந்த இடங்கள் என்று சொன்னால் பேரூர், வெள்ளலூர், இருகூர் என்று சொல்வார்கள். என்னன்னு சொன்னால் இங்கே அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பேரூரில் அகழாய்வு செய்த இடங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வெள்ளலூரிலும் அகழாய்வு நடைபெற்றிருக்கிறது. இருகூரில் அகழாய்வு செய்வதற்கு ஏராளமான களங்கள் இருக்கிறது, ஆனால் அரசு உதவி கிடைத்தால் அங்கே அகழாய்வு செய்யலாம். அதே போல போலுவம்பட்டி, அதுவும் மெகாலித்திக் பீரியட், அங்கே பல பானைகள் அங்கே கிடைத்திருக்கிறது. கொடுமணல், ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். கொங்கு பகுதி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே ஒரு அரிதான ஒரு நாகரிகம் வளர்ந்திருந்தது என்பதை உலகிற்கு பறைசாற்றிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் கொடுமணல். அங்கே மேற்கொண்ட அகழாய்வும் சரி, அங்கே கிடைத்த சில அரும்பொருள்களும் சரி, அங்கே ஒரு மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலையே அந்த காலத்தில் இருந்தது என்பதை அகழாய்வாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொடுமணலில் சிறப்பு வாய்ந்த இடங்கள் ஏராளமாக இருக்கிறது. இது போக கொங்கு பகுதியில் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக நொய்யல் ஆற்று பகுதியில் ஏராளமான புதைவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு ராஜகேசரி பெருவழி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருவழி கூட வெள்ளலூரை மையமாக கொண்டு கேரளாவுக்கு சென்றதாக கல்வெட்டு செய்திகள் சொல்கிறது. அந்த அளவுக்கு சிறப்புகளை கொண்டதாக இந்த பகுதிகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே மேலும் அகழாய்வுகளோ அல்லது மேற்பரப்பு ஆய்வுகளோ மேற்கொண்டால் பல அரிய தகவல்கள் நமக்கு தெரிய வரும்.
நீங்க பெருவழின்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, கொஞ்ச நாளைக்கு முன்னால ராமநாதபுரம் சுங்கத்துல கூட ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாக சொன்னாங்க, அப்புறம் அதை மூடிட்டாங்க. சரிங்க சார், இப்ப அகழ்வாராய்ச்சி தொல்லியல் ஆராய்ச்சி என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்?
அகழ்வாராய்ச்சி என்பது பூமியை தோண்டி உள்ளே புதைந்திருக்கக்கூடிய அரிய பொக்கிசங்களை வெளிக்கொண்டு வந்து அதனுடைய காலத்தை சரியாக கணித்து அதை வரலாற்று ஆவணமாக மாற்றி காட்சிப்படுத்தினால் அது தொல்லியல் அகழாய்வு என்று சொல்வோம். தொல்லியல் ஆய்வு என்பது மேற்பரப்பு ஆய்வு. மேற்பரப்பு ஆய்வு என்பது ஒரு இடத்தை பார்க்கின்ற போதே அதனுடைய வரலாற்று சிறப்புக்கு நமக்கு தெரிய வரலாம், அல்லது சில முன்னோர்களின் வாய்மொழி செய்தி மூலமாக அந்த ஊரினுடைய அந்த இடத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரிய வரலாம். இலக்கிய சான்றுகள், ஒரு சில இலக்கியங்களில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக அந்த இடத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரிய வரலாம். இதை வைத்து நாம் மேற்பரப்பு ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் ஒரு சில பொருட்கள் பூமியை தோண்டாமலே நமக்கு ஒரு சில பொருட்கள் நமக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக நாம் வந்து அந்த இடத்தினுடைய சிறப்பை நாம் அறிய முடியும். ஸோ இது அகழாய்வு என்பது மண்ணை தோண்டி செய்யக்கூடிய ஒரு ஆய்வு. மார்ட்டிமர் வீலர் என்பவர் சொல்வார், நீங்கள் மண்ணை தோண்டவில்லை மக்களை தோண்டுகிறீர்கள் என்று சொல்வார். ஸோ மக்களினுடைய ஒவ்வொரு மனிதனும் வந்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக ஏதோ ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார். அந்த விட்டு சென்ற புதைவுகளை நாம் உரிய முறைப்படி, பல்வேறு முறைகள் இருக்கிறது அகழாய்வில், பல்வேறு முறைகள் இருக்கிறது. செங்குத்து அகழாய்வு, வட்ட வடிவிலான அகழாய்வு, ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற்போல் அகழாய்வு செய்வார்கள். அது ஒவ்வொரு அங்குலமும் மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு ஆய்வு. சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், அதாவது அறிவியல் முறைப்படியான உபகரணங்களை பயன்படுத்தி தான் அதை செய்ய முடியும். அதில் கைதேர்ந்த நிபுணர்களை கொண்டு தான் அகழாய்வு செய்ய முடியும், சாதாரணமாக செய்ய முடியாது. பட் மேற்பரப்பு ஆய்வு என்பது எக்ஸ்ப்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்பரப்பு கள ஆய்வை யார் வேண்டுமென்றாலும் மேற்கொள்ளலாம், மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய அரும்பொருட்களை வந்து சேகரிக்கலாம்.
இப்ப நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப ஏதோ உங்களுக்கு ஒரு ரேர் இது வருது அப்படின்னா நீங்களே போய் அதுங்க மேற்கொண்டு ஆய்வு பண்ணலாமா, அல்லது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாக்கு நீங்க சொல்லிதான் பண்ணணுமா, எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன்?
நல்ல ஒரு கேள்வி. அது அகழாய்வு என்று சொன்னால் நாம் வந்து உரிய அனுமதி பெற்றுத்தான் செய்ய முடியும். தொல்லியல் துறையினுடைய அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அரசு உதவியோட தான் நாம் வந்து செய்ய முடியும். பட் மேற்பரப்பு ஆய்வு என்பதை நாம் வந்து அனுமதி பெற தேவையில்லை. அந்த உள்ளூர் மக்களிடம் தேவைப்பட்டால் அனுமதி பெற்று நாம் வந்து செய்யலாம், செய்து பொருட்கள் வந்து சேகரித்து நாம் அனுமதியுடன் கொண்டு வரலாம். அகழாய்வு என்று சொன்னால் உரிய அனுமதி கட்டாயமாக வேண்டும். அகழாய்வின் மூலமாக கிடைத்த பொருட்களையும் நாம் முறைப்படி பதிவு செய்திருக்க வேண்டும். அரசு அந்த பதிவு ரெஜிஸ்டரில் வந்து பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் அதற்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கும். அந்த மாதிரியான பொருட்களை பாதுகாப்பதற்கு அனுமதி, உரிய அனுமதி வந்து பெற வேண்டும்.
இப்ப சில இடங்கள்ல வந்து பூமி தோண்டும் போதோ அல்லது கிணறு வெட்டும் போதோ பாத்தீங்கன்னா சிலை கிடைச்சது, செப்பு காசு கிடைச்சது அப்படின்லாம் சில பேர் வந்து வாலண்டியரா சொல்லிருவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பப்ளிக்கோட கோஆபரேஷன் எவ்வளவு தூரம் இருக்குது உங்களுக்குங்க சார்?
பெரும்பாலான அரிய பொக்கிசம் என்று சொன்னாலே அதை வந்து வெளியில் சொல்வதற்கு யாரும் விரும்புவது இல்லை. குறிப்பாக இப்ப தங்க காசு பொக்கிசம் கிடைத்தது என்று சொன்னால் பெரும்பாலான பேர் அதை எடுத்து வைத்துக் கொள்ள நினைப்பார்கள். ஆனால் அதுவும் கூட எப்படியாவது தெரிந்துவிடும். ஒரு சிலர் வந்து இப்போ குறிப்பாக பழனி பகுதியில் வந்து ஒரு உழவர் பூமியை உழவு செய்யும் போது கிடைத்த தங்க காசை வந்து அந்த கிராம நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைத்தார் என்ற செய்தியை நாம் வந்து படிக்கிறோம். ஸோ ரெண்டு விதமும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வரலாற்று சிறப்பும் அதனுடைய பழம் பெருமையும் தெரிந்தால் நிச்சயமாக அதை வந்து தெரிவிப்பார்கள். அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து தெரிவிப்பார்கள். தெரியாதவர்கள் தான் அதை வந்து பதுக்குவார்கள். குறிப்பாக தங்க காசு என்று சொன்னால் அதை வந்து ஒரு காலத்தில் வைகை நதி பாயக்கூடிய மதுரை பகுதியில் எல்லாம் வெள்ளம் செல்கின்ற போதே தங்க காசுகள் வெளியில் வந்து அதை மக்கள் பொதுமக்கள் எடுத்ததாக செய்திகளை எல்லாம் படித்திருக்கிறோம். அப்படி மக்கள் எடுத்து அதை கொடுக்கவில்லை, அவர்களை வைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் படித்திருக்கிறோம். இதில் ரெண்டு விதமும் இருக்கிறது. தானாக முன்வந்து கொடுக்குபவர்களும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் அதை தாங்களாகவே வைத்துக் கொள்ளக்கூடிய வகையும் இருந்திருக்கிறார்.
இப்ப தன்னார்வ மாணவர்கள் போகும்போது நீங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே நீங்க அவங்களோட போவீங்களா? எப்படி நீங்க உறுதுணையா இருக்கிறாங்க மாணவர்கள் உங்களுக்கு சொல்லுங்களேன்.
உண்மையிலேயே மாணவர்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த அரிய பொருட்களை நிச்சயம் சேகரித்திருக்க முடியாது. மாணவர்களை வழி நடத்துவது மட்டும்தான் பேராசிரியர்கள். மற்றபடி கள ஆய்விலும் சரி, தொல்லியல் அரும்பொருட்களை குறிப்பாக இந்த இருகூரில் கிடைத்த அந்த முதுமக்கள் தாலியெல்லாம் பேராசிரியர்கள் மாணவர்களை சேர்ந்துதான் அதை எடுத்திருக்கிறார்கள். அதை வந்து தொல்பொருள் துறையினுடைய உதவியோடு அதை வந்து எடுத்திருக்கிறார்கள். அதில் மாணவர்களின் பங்கு மிகவும் மகத்தானது. அவர்கள் இல்லாமல் பொருட்களை வந்து சேகரிக்க முடியாது. மாணவர்கள் தாங்களாக முன் வருகிறார்கள். குறிப்பாக இன்று கூட பார்த்த இன்றைக்கு கூட ஒரு மாணவர் திப்பு சுல்தான் காலத்து செங்கல் ஒன்று கிடைத்ததாக சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து காலையில் கொண்டு வந்து கொடுத்தார். எங்களது மாணவர் கொண்டு வந்தார். ஸோ ஒரு அவர்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். கொங்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய அரும்பொருட்களை நீங்கள் சேகரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் முடிந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை நாங்கள் சேகரித்து காட்சிக்கு வைத்திருக்கிறோம்.
இப்ப முதுமக்கள் தாழி அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுசு கூட அதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப கோவைக்கே உரித்தான சில ஆர்டிஃபாக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுன்ட்டு நீங்க எதை சொல்வீங்க? கருவிகள் எதுனாலும் சரி சொல்லுங்களேன்.
அது முதுமக்கள் தாலி என்பது பரவலாக எல்லா இடங்களிலுமே வந்துட்டு இருந்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பகுதியில் முதுமக்கள் தாலி ஏராளமாக கிடைத்ததாக ஆய்வுகள் சொல்லுகிறது. அதே மாதிரி அரிக்காமேடு பாண்டிச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமானிய காசுகள் கிடைத்ததாக சொல்லுவார்கள். கோவை பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழங்கால ஓவியங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை சேர்ந்த ஓவியங்கள் அதிகமாக உள்ளது கொங்கு பகுதியில் என்று சொல்வார்கள். அதில் ஒரு சில ஓவியங்களை நாங்கள் புகைப்படம் எடுத்து வைத்திருக்கிறோம். பழங்கற்க, அதாவது வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ், மனிதர்கள் வந்து எழுத்தையும் அறிவதற்கு முன்னால், எழுத்து முறை ஸ்கிரிப்ட் தோன்றுவதற்கு முன்னாலே தங்களது உணர்வுகளை ஏதோ ஒரு வடிவத்தில் பாறைகளிலும் மலை குகைகளிலும் அவர்கள் தங்கி வாழ்ந்த போது அதை ஓவியமாக தீட்டினார்கள். அந்த ஓவியங்கள் வந்து ஏதோ அவர்களுடைய உணர்வை தெரிவிப்பதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஓவியங்கள் கொங்கு பகுதியில் இருக்கிறது. அதை நாங்கள் அதனுடைய புகைப்படத்தை எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த பகுதியில். குறிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக இந்த முதுமக்கள் தாலி அங்கே ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மாதிரி இங்கே போலுவம்பட்டியிலையும் இருகூர் பகுதியில் இன்னும் ஏராளமாக ஆய்வு செய்து எடுக்க வேண்டிய முதுமக்கள் தாலிகள் ஏராளமாக இருக்கிறது. முதுமக்கள் தாலிகள் என்பது பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த மிக ஒரு அரிய ஒரு பொக்கிஷம். அதை எடுத்து இன்னும் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் இருகூர் பகுதியில் இன்னும் ஏராளமாக இருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது.
இப்ப சொன்னீங்க, நீங்க அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக பெயிண்டிங் பண்ணுனாங்க அப்படின்ட்டு, அதை எப்படி நீங்க டெசிஃபர் பண்றீங்க? இந்த இதைத்தான் அவங்க வெளிப்படுத்துனாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு யார்ட்ஸ்டிக் ஏதாவது இருக்குதுங்களா?
அது பசி என்று சொன்னால் அது அந்த பசியை சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, பசி உணர்வை சொல்லக்கூடியது போல் அந்த ஓவியம் வந்து அமைந்திருக்கும். சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதே மாதிரி தூங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு வழியில் அதை வந்து ஓவியமாக படைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஸ்கிரிப்டு வராத ஒரு காலம், ஸ்கிரிப்டு தெரியாது. அந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுடைய உணர்வுகளை அப்படித்தான் பதிவு செய்ய முடியும், அதை போல் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பல்வேறு அதை சமகால ஓவியங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இது பசியை சொல்லக்கூடிய உணர்வு, இது அவருடைய ஒரு பொழுதுபோக்கை சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல ஓவியங்கள் இங்கே கிடைத்திருக்கிறது. அதை நாம் வந்து பல ஓவியங்களை வைத்து ஆய்வு செய்கின்ற போது அவர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஓவியங்கள் இங்கே இருக்கிறது. அந்த காலத்தில் முரால் பெயிண்டிங்ஸ் என்று, மூரல் பெயிண்டிங்ஸ் என்று சொல்வார்கள். இலை தலைகளை கொண்டு, இலை தலைகளிலேயே வந்து பேடாகாத சீக்கிரம் மங்காத நிலையில் உள்ள ஒரு சில இலைகள், மூலிகைகள், அந்த மூலிகைகளினுடைய சாறுகளை கொண்டு வரைந்திருக்கிறார்கள். அது அழியாத நிலையில், அழியாத நிலையில் அந்த வண்ணமும் கூட சற்று மங்கிய நிலையில் இன்று காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகிறது. அதை நாங்கள் புகைப்படம் வைத்திருக்கிறோம்.
இப்ப அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளும் போது சில பொருட்கள் உடைய நேரலாம், அப்ப இன்டாக்டா நீங்க எப்படி எடுப்பீங்க? எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஓலைச்சுவடி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, எப்படி பாதுகாக்கிறீங்க? ஏன்னா ஓலைச்சுவடிங்கிறது அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தான் அது இருக்கும், அப்புறம் நொறுங்கி போயிடும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
ஒவ்வொரு பழம்பொருளையுமே பாதுகாப்பதற்கு சில வழிகள் இருக்கிறது. இப்போ ஓலைச்சுவடிகள் என்று சொன்னால் அதை ஃபூமிகேட் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். ஃபூமிகேஷன் மூலமாக அதை பாதுகாக்க முடியும். அதை போல இப்போ ஃபாசில்ஸ் இருக்கிறது, அதை போல பழமையான சில பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், இப்போ அயன் ராட்ஸு, இரும்பு கத்தி, இரும்பாலான சில பொருட்கள், இவைகளையெல்லாம் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அவற்றை வந்து பாதுகாக்க முடியும். அதை செய்வதற்கு உரிய ஆய்வகங்களுக்கு அனுப்பினால் அவர்கள் அதை சரி செய்து கொடுப்பார்கள். ஒரு சில சிறிய அளவிலான ஆய்வுகளை எங்களது வேதியியல் துறையில் உள்ள இருக்கக்கூடிய ஆய்வகத்திலேயே ஒரு சில சின்ன தேவையான உதவிகளை அவர்களும் செய்கிறார்கள். அதை வந்து நாங்கள் அவர்களுடைய உதவியோடு அதை பாதுகாத்து வருகிறோம்.
இப்போ அரசு கலை கல்லூரியில் இருக்கிற தொல்பொருள் ஆய்வகத்தை வந்து பொதுமக்கள் பார்வையிடலாமா?
நல்ல கேள்வி. இப்போதுதான் நாங்கள் அதை பற்றி முடிவு எடுத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பப்ளிக் வருவதற்கும் பல்வேறு ஸ்கூலு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து பார்த்து செல்வதற்கும் ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அநேகமாக அடுத்த வாரம் முதல் அதை செயல்படுத்த இருக்கிறோம். அனைவரும் வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவாக நாங்கள் வகை செய்கிறோம். இதை முழு நேரமாக இதை பராமரிப்பதற்கு ஒரு மியூசியம் கார்டுன்னு சொல்லக்கூடிய மியூசிய பராமரிக்கக்கூடிய அந்த பணியாளர் பதவியும் வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அந்த பணியிடம் நிரப்பப்பட்டது என்று சொன்னால் முழு நேரமாக காலை முதல் மாலை வரை அனைவரும் பார்த்து செல்லக்கூடிய வகையில் நாங்கள் அதை ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறோம்.
சார், நீங்கள் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது சில சுவையான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில விஷயங்களை நீங்கள் வெளிக்கொணரும் போது அது உடைய நேர்ந்திருக்கலாம். வந்து ஐயோ நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி சில நிகழ்வுகள் சொல்லுங்களேன்.
அது மேற்பரப்பு ஆய்வு வள்ளலூர் பகுதியில் எனது மாணவர் ஒரு தொல்பொருள் மாணவரோடு சென்று ஆய்வு செய்த போது அந்த பகுதி பொதுமக்கள் எல்லாம் எங்களை எச்சரித்தார்கள், இது சுடுகாட்டு பகுதி, அங்கே செல்வது நல்லதல்ல, அது மதிய நேரம், நீங்கள் அங்கே செல்வது நல்லதல்ல என்று சொல்லி எங்களை எச்சரித்தார்கள். அப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் கூட அங்கே செல்வதற்கு அஞ்சக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே நாங்கள் செல்வதற்கு முயன்ற போது எங்களை தடுத்து நிறுத்தினார்கள், அங்கே செல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று நேர்ந்து விடும், அங்கே சென்றவர்கள் எல்லாம் பல இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி எங்களை எச்சரித்தார்கள். எனவே நாங்களும் அதை மீறி நாங்கள் செல்ல நினைக்கவில்லை, நாங்கள் திரும்பிவிட்டோம். இது மேற்பரப்பு ஆய்வு செய்த போது நடந்த ஒரு அனுபவம். அகழாய்வு செய்கின்ற போது நான் நேரடியாக அகழாய்வு பணிக்கு செல்லாவிட்டாலும் கூட எனது முன்னாள் பேராசிரியர்கள் அகழாய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருகூர் பகுதியில் அந்த முதுமக்கள் தாளி ஒன்றை மிகவும் சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நீளத்திற்கு பெரிய ஒரு குழி ஒன்று தோண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாளியை முழு நிலையில் அப்படியே எடுக்க வேண்டும் என்று முயற்சித்து கயிறு கட்டி மாணவர்களை கொண்டு அதை கஷ்டப்பட்டு தூக்குகின்ற போது அது பாதியாக உடைந்து விட்ட அந்த அனுபவத்தை சொன்னார்கள். மிகவும் வருத்தப்பட்டார்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுவதும் செலவழித்து மாலை பொழுதில் எடுக்கின்ற போது அது உடைந்து விட்டது, மிகவும் வருத்தப்பட்டோம் என்று சொன்னார்கள். இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதை போல அந்த கல்வெட்டு சமீபத்தில் எடுத்துட்டு வந்த அமராவதி பகுதியில் எடுத்து வந்த கல்வெட்டை எடுக்கின்ற போது அதை எங்களால் அசைக்கவே முடியவில்லை அந்த கல்வெட்டை. அப்புறம் உள்ளூர் மக்களினுடைய உதவியை கொண்டு ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த கல்வெட்டை அவர்கள் சுமந்து வந்து எங்களது வேனில் ஏற்றி கொடுத்தார்கள். அதை நாங்கள் கொண்டு வந்தோம். அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
இப்போ வீட்டில் ஸ்கூல்னு சொல்றதை விடவும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருந்தா அவங்க ரூமை நீட்டா வைங்கன்னு சொன்னா இது என்ன மியூசியமா, வீடுன்னா அப்படிதான் இருக்கும், புக்ஸ் என்ன அப்படிதான் சிதறிதான் கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வரலாற்றுத்துறை தொல்லியல் துறை மாணவர்கள் தவிர, ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த துறை அது, படிப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க, இளைஞர்கள்கிட்ட இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட இது பற்றின விழிப்புணர்வு அல்லது ஆர்வம் எப்படி இருக்குங்க சார்?
பொதுமக்களிடம் ஒரு இதை பற்றிய விழிப்புணர்வு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்டு சொல்லும் வகையில் இல்லை. அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் அதை பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஆனால் மாணவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து அதை அறிந்து கொண்டு அதை பாதுகாக்க நினைக்கிறார்கள். அவர்கள் ஊரிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். மாணவர்களுக்கு இந்த செய்தியை நாம் சொல்லுகின்ற போது குறிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் எல்லா துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கொங்கு பகுதி என்பது ஒரு அரிய பொக்கிசங்களை கொண்ட ஒரு பகுதி, அதை பாதுகாப்பது நமது கடமை, எனவே இங்கே கிடைக்கக்கூடிய தகவல்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற போது அவர்களுடைய பொதுமக்கள் உதவியோடு அவரது ஊரில் உறவினருடைய உதவியோடு பல பொருட்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை எளிதில் ஏற்படுத்தி விட முடியும். பொதுமக்களுக்கும் நாம் இதை சிறப்பாக சரியாக சொன்னோம் என்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். அவர்கள் மூலமாக நாம் ஏராளமான அரும்பொருட்களை சேகரித்து காட்சி வைக்க முடியும்.
சார், இப்ப நம்ம வீட்டிலேயே ஏதோ ஒரு ரேரா ஏதோ ஒரு இந்த மாதிரி காண நேர்ந்ததுன்னு வைங்களேன், தொல்பொருள் சிறப்பு வாய்ந்த ஏதோ ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டுது எல்லாம் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து யாருக்கு தெரியப்படுத்துறது? இதை
முதலில் பூமிக்கு அடியில் இருந்து ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், வட்டாட்சியர் இவர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்க வேண்டும். மேற்பரப்பு ஆய்வு செய்கின்ற போது நாம் அந்த உள்ளூர் மக்களுடைய அனுமதியை பெற்று நாம் மேற்பரப்பு ஆய்வு செய்து அரும்பொருட்களை சேகரிக்கலாம். பூமியை தோண்ட வேண்டும் என்று சொன்னால் உரிய அனுமதி பெற்று செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலருடைய அனுமதி நிச்சயமாக வேண்டும். அதன் பிறகு நாம் அந்த உரிய எக்ஸ்பர்ட்ஸ், அந்த நிபுணர்களை கொண்டு அகலாய்வு செய்து நாம் வேண்டிய பொருட்களை முதலில் அந்த இடத்தில் அகலாய்வு செய்வதற்கு முன்னால் உண்மையிலேயே அந்த இடத்தில் அருண்பொருட்கள் இருக்கிறதா என்பதை அறிவியல் உபகரணங்களின் மூலமாக இன்று உறுதிப்படுத்தலாம். முன்னாள் செய்திகள், இலக்கிய சான்றுகள், உள்ளூர் தகவல்கள், பெரியோர்களினுடைய செய்திகளை கொண்டும் அறியலாம். இதை ஊர்ஜிதம் செய்வதற்கு இன்றைக்கு அறிவியல் உபகரணங்கள் ஏராளமாக வந்துவிட்டன. அந்த அறிவியல் உபகரணங்களை கொண்டு உண்மையிலேயே அந்த இடத்தில் அரும்பொருட்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து, அப்படி இருப்பதாக நாம் தெரிந்து கொண்ட பிறகு அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்ற வட்டாட்சியருடைய உரிய அனுமதியோடு நாம் வந்து அகலாய்வு செய்து அந்த பொருட்களை சேகரிக்கலாம்.
சார், நம்ம கோவை மாவட்டத்தில் தொல்லியல் சிறப்பு வாய்ந்த ஊர்களை பற்றி பொருள்களை பற்றி ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நீங்களும் எங்களது அரசு கலைக்கல்லூரி வரலாற்று துறையினுடைய அருங்காட்சியகத்தை பற்றி ஏராளமான செய்திகளை அனைவரும் அறியும் வகையில் பல்வேறு கேள்விகளை கேட்டீர்கள். குறிப்பாக அகலாய்வு செய்யக்கூடிய முறைகள் பற்றியும், அகலாய்வு எப்படி செய்ய வேண்டும், யாரிடம் அனுமதி பெற வேண்டும் போன்ற அரிய பல கேள்விகளை கேட்டீர்கள். இன்னும் கொங்கு பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள் கிடைக்கின்றன, பண்பாட்டு சிறப்பு மிக்க பொருட்கள் கிடைக்கின்றன என்ற பல அரிய கேள்விகளை எல்லாம் கேட்டீர்கள். இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக கோவை அரசு கலைக்கல்லூரி சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
இதுவரைக்கும் அரசு கலைக்கல்லூரியில் இருக்கிற தொல்லியல் அருங்காட்சியகத்தை பற்றி விரிவான தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் செந்தூர் பாண்டியன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 0422-243-1055.